continuing our study in all that Jesus taught.
இயேசு போதித்த அனைத்தும் என்ற நம் தியானத்தை தொடர்கிறோம். மத்தேயு 28 உள்ள இயேசுவின் கற்பனையின் அடிப்படையில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, மத்தேயு 28:19, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி, இதுதான் இதுவரை நாம் தியானித்த நமது எல்லா வேத பாடங்களின் கருப்பொருளாய் இருக்கிறது. இதுவரை நாம் மத்தேயு 26:13 வரை பார்த்திருக்கிறோம். எப்படி ஒரு ஸ்திரீயானவள் தைலத்தை ஆண்டவர் மீது ஊற்றினாள் என்பதையும், அதை சீஷர்களில் ஒருவனான யூதாஸ் கோரியாத்து என்பவன் ஏன் இந்த தைலத்தை இயேசுவின் மேல் ஊற்றி வீணாக்கிவிட்டீர்கள் என்று சொன்னான். அதற்கு இயேசு, ஏன் இந்த ஸ்திரீயை தொந்தரவு செய்கிறீர்கள் என்று கேட்டார். இதை நாம் யோவான் 12 வாசிக்கிறோம். ஆனால் அதை இங்கே நாம் தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது, யூதாஸ் உடனடியாக பிரதான ஆசாரியர்களிடம் சென்றதை நாம் கடைசியாக தியானித்தோம். அவன் மனத்தாங்கள் அடைந்திருந்தான். அவர்களிடம், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்று கேட்டான். அது முதல் வசனம் 16, அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்துக் கொண்டிருந்தான். ஒரு சாதாரண கடிந்து கொள்ளுதலினால் அவன் மனத்தாங்கள் அடைந்தான் என்பதை நாம் கடந்த முறை பார்த்தோம். நாம் வசனம் 17 போவோம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள் என்று வாசிக்கிறோம். பஸ்கா பண்டிகை என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளிவந்த நாளிலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு நியமித்த பண்டிகை. தேவன் அவர்களை எவ்வாறு விடுதலை ஆக்கினார் என்பதை நினைவு கூறும் விதமாக ஒரு நிலையான நினைவு சின்னமாக இருந்தது. அது ஒரு எளிமையான விருந்துதான், ஆனால் அது அவர்களை தேவன் எவ்வாறு விடுதலை ஆக்கினார் என்பதை நினைவுபடுத்த வேண்டும். இதற்கு என்ன அர்த்தம் என்று உங்களுடைய குழந்தைகள் கேட்கும் பொழுது, நீங்கள் தேவனாகிய கர்த்தர் எவ்வாறு தம்முடைய பலத்த கரத்தினாலே உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் என்பதை விவரித்து சொல்ல வேண்டும் என்று தேவன் சொன்னார். இதை திரும்ப திரும்ப வருடந்தோறும் சுமார் 1500 வருடங்களாக அந்த வருடத்திலிருந்து இயேசுவின் வருகை வரை நினைவு கொண்டார்கள். இயேசுவோ ஜனங்களை பழைய உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கை நேராக நடத்தி கொண்டிருந்தார். புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்படாத வரை அவர் யூதர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பழைய உடன்படிக்கையின் பிரமாணங்களுக்கு தொடர்ந்து கீழ்ப்படிந்து வந்தார். எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் அவரிடத்தில் ஏதாவது ஒரு காரியத்திற்காய் வரும்பொழுது அவர்களை பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியுமாறு கற்றுத்தந்தார். எடுத்துக்காட்டாக, சுகமடைந்த குஷ்டரோகிகளை பார்த்து, போய் ஆசாரியரிடத்தில் உங்களை காண்பியுங்கள் என்று சொன்னார். பரிசேயர்களை பார்த்து, நீங்கள் உங்கள் தசம பாகத்தை செலுத்த வேண்டும் என்று சொன்னார். எல்லாவற்றிலும் அவர் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்தார். இங்கேயும் கூட நாம் அவர் பஸ்கா பண்டிகையை கடைபிடிப்பதை பார்க்கிறோம். பஸ்கா ஒரு சிறிய சடங்காச்சாரமான விருந்தாக இருந்தாலும் கூட இயேசு அதை கடைபிடித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு தாம் கற்றுக் கொடுத்த மாதிரியின் மூலமாக நாம் சிலவற்றை கற்றுக்கொள்ள முடியும். அது என்னவென்றால், ஏதாவது ஒரு சின்ன காரியமாக இருக்கட்டும், அதிலே நன்னெறி குணங்கள் இல்லை என்றாலும் கூட அது தேவனால் கட்டளையிடப்பட்டது என்றால் நாம் அதை செய்கிறோம். இதைத்தான் நாம் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். எடுத்துக்காட்டாக, அப்பம் பிட்குதல் அல்லது ஞான ஸ்நானம், இந்த இரண்டு காரியங்கள் இயேசுவால் நிறுவப்பட்டவை. அவற்றில் நன்னெறி குணங்கள் என்று ஒன்றும் இல்லை, ஆனால் இயேசு கட்டளையிட்டதால் அதை நாம் செய்கிறோம். அதைத்தான் இயேசு பஸ்கா பண்டிகை அனுசரித்திருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். 18 வசனத்தில், நீங்கள் நகரத்திலே இன்னாரிடத்திற்கு போய், என் வேலை சமீபமாயிருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசுவை புறக்கணித்த ஜனங்கள் அநேகர் இருந்த இடத்திலே ஒரு சிலர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது மிகவும் அருமையான ஒரு காரியம். கிறிஸ்துவுக்காய் தங்கள் வீடுகளை திறந்து கொடுக்க அங்கே இன்னும் ஒரு சிலர் தயாராயிருந்தார்கள். அவர்களிடம், உங்கள் வீட்டில் எனக்கு ஒரு அறை வேண்டும் என்று இயேசு உரிமையோடு கேட்க முடிந்தது. இந்த மனிதர் இயேசுக்கு கொடுத்த இந்த சுதந்திரத்தை நினைத்து பாருங்கள். என் வீட்டில் உங்களுக்கு ஒரு அறை வேண்டுமானால், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் வந்து உபயோகித்துக் கொள்ளலாம். இது அருமையானது. ஆண்டவரே, எது வேண்டுமானாலும், என் வீடானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, உங்களுக்காய் என்றும் ஆயத்தமாயிருக்கிறது என்று ஆண்டவரிடம் சொல்லியிருக்கிறவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அப்படி இல்லை என்றால், நான் பஸ்கா பண்டிகையை உங்கள் வீட்டில் அனுசரிக்க விரும்புகிறேன் என்று அந்த நபரிடம் சென்று சொல்லுங்கள் என்று இயேசு தன் சீஷரிடத்தில் உரிமையோடு சொல்லியிருக்க முடியாது. ஏனென்றால், இது எருசலேம். இயேசு கப்பர்நகூமில் வாழ்ந்து வந்தார். எருசலேமிலே அவருக்கு வீடு இல்லை. ஆனால் எனக்கு உங்கள் வீட்டில் ஒரு அறை தேவை என்று ஒருவரிடத்தில் சொல்ல முடிந்தது. நாம் இவ்வாறு தேவனுக்காய் ஆயத்தமாய் இருந்து ஆண்டவர் எனக்கு உன்னிடத்திலிருந்து இது வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை நாம் உடனடியாக செய்ய முடிந்தால் அது அருமையானது. பின்பு சீஷர்கள் 19 வசனம், இயேசு கற்பித்தபடி பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தியிருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கேதான் இயேசு முதல் முறையாக தன்னுடைய சீஷர்களிடம் அவர்களில் ஒருவன், 12 ஒருவன் தன்னை காட்டிக் கொடுக்கப் போவதாக மிக தெளிவாக கூறினார். இதற்கு அவர்களுடைய பதிலானது மிகவும் சுவாரஸ்யமானது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டு, அது யாராயிருக்கக்கூடும், யார் அவரை காட்டிக் கொடுக்கப் போகிறான், அது நிச்சயமாக நான் இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் அப்படி நடந்து கொள்ளவில்லை. அவரிடத்தில் அநேக வீழ்ச்சிகள் இருந்தாலும் ஒரு நல்ல குணத்தை இந்த சிஷ்யரிடத்தில் பார்க்க முடிகிறது. அது என்னவென்றால், அவர்கள் பிறரை நியாயம் தீர்க்காமல் தங்களை தாங்களே நியாயம் தீர்த்தார்கள். ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் மிகவும் துக்கமடைந்தார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களில் ஒருவன் தான் அவரை காட்டிக் கொடுக்கப் போகிறான் என்பதை முதன்முறையாக அவர்கள் கேட்ட பொழுது மிகவும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் அதனால் துக்கம் அடைந்து, நானோ ஆண்டவரே என்று சொன்னார்கள். இந்த மனப்பான்மையை பெற்றிருப்பது நல்லது. பாருங்கள், இங்கேதான் இயேசு கர்த்தரின் பந்தியை முதன் முதலாக நிறுவினார். கர்த்தரின் பந்திக்கு நாமும் கூடி வரும் பொழுது எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தருந்து இந்த அப்பத்தில் புசிக்க கடவன் என்று வேதம் சொல்கிறது. முதல் முறையாக நடந்த கர்த்தரின் பந்தியிலே இதற்கான எடுத்துக்காட்டை நாம் சீஷர்களிடத்தில் பார்க்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களைத்தானே சோதித்தறிந்து, ஆண்டவரே அது நானாயிருக்க கூடுமோ என்று கேட்டார்கள். இப்படிப்பட்ட ஆவியின் மூலமாகவே சபையானது கட்டப்படுகிறது. 1 பேதுரு 4:17 பேதுரு சொல்கிறார், தேவனுடைய வீடாகிய நாம் நம்மையே முதலாவது நியாயம் தீர்க்கிறோம். தன்னைத்தான் நியாயம் தீர்க்கும் ஆவியுடையவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை இந்த சீஷரிடத்தில் பார்க்கிறோம். பிறகு அவர் தொடர்ந்து சொல்கிறார், என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான் என்றார். காட்டிக் கொடுப்பது என்றால் என்ன? இந்த குறிப்பிட்ட சம்பவத்திலே இது ஏன் அவ்வளவு தீவிரமானதாக இருக்கிறது? யோவான் சுவிசேஷம் 13 கர்த்தருடைய பந்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இந்த சம்பவமானது பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் 41 உள்ள வசனத்தோடு தொடர்பு படுத்தி, என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்னை காட்டிக் கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பது என்பதே ஒரு மோசமான காரியம். ஆனால் அவரோடு அப்பம் புசித்துவிட்டு அவரை காட்டிக் கொடுப்பது என்பது அதைவிட மோசமானது. அந்த நாட்களின் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்த மக்கள் உணர்ந்ததைப் போல் இதன் தீவிரத்தை நம்ம சிலர் உணர முடியாது. சுமார் 100 முன் அரேபியா தேசத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனை பற்றிய கதை. அவன் தேடப்பட்டு வந்தவன். அவன் தலைக்கு மிகப்பெரிய சன்மானம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அதனால் அவன் தன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி மிகவும் கவனமாய் தன்னுடைய முகத்தை மூடி அந்த பாலைவனங்கள் வழியாக பிரயாணம் செய்வான். ஆனால் அவனுக்கு அங்கே வாழ்ந்த பெடூயன் அரேபியர்கள் கடைபிடித்த ஒரு கொள்கையை பற்றி தெரிந்திருந்தது. யாராவது அவர்களுடன் அப்பம் புசித்து விட்டால் அவர்களை காட்டிக் கொடுக்கக்கூடாது என்பதுதான். எனவே இந்த மனிதன் பசியாய் இருந்த பொழுது தன்னை அவர்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டான். அந்த கூடாரங்களில் இருந்த அந்த பெடூயன் அரேபியர்கள் வழிப்போக்கர்களையும் உபசரிக்கிறவர்களாய் இருந்தார்கள். எனவே இவன் நேரே ஒரு கூடாரத்திற்குள் நுழைந்தான். அவர்களோடு சாப்பிட அமர்ந்தான். அவர்களுக்கும் இவன் யார் என்று தெரியவில்லை. இவன் அவர்களோடு சாப்பிட்டான். அவர்களோடு சாப்பிட்டு முடித்த பின்பு தன்னுடைய முகத்தில் இருந்த சால்வை எடுத்துவிட்டு பின்னர் மற்றவர்களை தன்னை பார்க்கும்படி செய்தான். இப்பொழுது இவர்கள் தன்னை காட்டிக் கொடுக்க மாட்டார்கள் என்பதில் முழு நிச்சயமாக இருந்தான். அவர்களோடு அப்பம் புசித்தபடினால் எவ்வளவு வெகுமதியானது அவன் தலைக்கு சன்மானமாக இருந்தாலும், எவ்வளவு பணம் அவர்களுக்கு கிடைத்தாலும் அவர்கள் தன்னை காட்டிக் கொடுக்க மாட்டார்கள் என்று நினைத்தான். ஆகவே இதுதான், என்னோட அப்பம் புசித்தவன் என்னை காட்டிக் கொடுத்தான் என்பதின் அர்த்தம். இது ஒரு மிகவும் கொடிய குற்றமாகும். எனவே அப்பம் பிற்பதில் நாம் இயேசுவோடு உள்ள அர்ப்பணத்தை பற்றி பேசுகிறோம். இயேசுவோடு மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள மற்றவர்களோடும் கூட. இங்கே யூதாஸ் பணத்துக்காக இயேசுவை காட்டிக் கொடுப்பதை வாசிக்கிறோம். உங்களுக்கு நினைவிருக்கிறதா, உலகில் 2 எஜமான்கள் தான் உள்ளனர். ஒன்று தேவன், மற்றொன்று பணம் என்று இயேசு சொன்னார். அதனுடைய ஆரம்பத்தை தான் இங்கே பார்க்கிறோம். என்னவென்றால், இங்கே சிலர் இயேசுவை மட்டுமே பின்பற்ற நினைக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒருவன் பணத்துக்காக இயேசுவையே காட்டிக் கொடுக்க முயற்சி செய்கிறான். பணத்திற்காக இயேசுவை காட்டிக் கொடுப்பது என்றால் என்ன? இன்றைய காலகட்டத்தில் இதன் அர்த்தம் என்னவெனில், நமக்கு சிறிது பணம் கிடைக்கப் போகிறது என்பதற்காக இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவோ அல்லது நம்முடைய செயல்களின் மூலமாகவோ மறுதளிப்பதுதான். யூதாஸ் காரியோத்தின் விஷயத்தில் இது 30 வெள்ளிக்காசுகளா இருந்தது. ஆனால் நம்முடைய விஷயங்களில் அதைவிட குறைவாக இருக்கலாம். எடுத்துக்காட்டாக, உங்களுடைய அலுவலகத்திலோ அல்லது வியாபாரத்திலோ ஒரு சிறிய லாபத்தை அல்லது இன்னும் கொஞ்சம் பெறுவதற்காக நீங்கள் ஏமாற்றி அல்லது ஒரு பொய் கையெழுத்திட்டு அதை நீங்கள் சம்பாதிக்கலாம். ஆனால் உங்களை நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் நீங்கள் இயேசுவை மறுதளித்து விட்டீர்கள். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லித் தருகிறார். இங்கே பணத்திற்காக யூதாஸ் அவரை காட்டி கொடுத்து விட்டான். இந்த 2000 வருட கிறிஸ்தவ வரலாற்றில் இதுபோல் அநேக விசுவாசிகள் ஒரு சிறிய பூமிக்குரிய லாபத்திற்காக இயேசுவை மறுதளித்து விட்டு அதை உணராதிருக்கிறார்கள் என்பது உண்மைதான். இரண்டே எஜமான்கள் தான் உள்ளனர், ஒன்று தேவன், மற்றொன்று பணம். இருவருக்கும் ஊழியம் செய்வது கூடாத காரியம். யூதாஸ் இரண்டுக்கும் ஊழியம் செய்ய நினைத்தான். ஆனால் அவன் இறுதியாக பணத்திற்குத்தான் ஊழியம் செய்து கொண்டிருந்ததை கண்டுபிடித்தான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முயற்சிக்கும் எல்லோரும் தாங்கள் பணத்திற்குத்தான் ஊழியம் செய்தோம் என்பதை இறுதி நாளில் கண்டுபிடிப்பார்கள். எனவே இயேசு 24 வசனத்தில், மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப் போகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். இந்த மனிதன் பிறவாதிருந்தானால் நலமாயிருக்கும் என்று சொல்வது எப்படிப்பட்ட வார்த்தை! இயேசு கிறிஸ்துவை மறுதளிப்பது என்பது அது அற்பமான உலக பொருளுக்காகவோ அல்லது லாபத்திற்காகவோ நம்முடைய செயல்களின் மூலம் இயேசுவை மறுதளிப்பது, அது எதுவாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை மறுதளித்து விட்டு ஒரு அற்ப ஆதாயத்திற்காக அவரை பின்பற்றுவதை நிறுத்துவது எவ்வளவு கொடிய காரியம் என்று பார்க்கிறீர்களா? இப்பொழுது யாரும் அறியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தால், அன்று யூதாசாக இருக்கலாம், இன்று வேறு யாராகவோ கூட இருக்கலாம், அது ஒரு பொருட்டல்ல. ஒரே நியமம் தான், அந்த மனுஷன் பிறவாதிருந்தான் ஆனால் அவனுக்கு நலமாயிருக்கும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்தார். இது இயேசு கிறிஸ்து சொன்ன மிகவும் ஒரு முக்கியமான வார்த்தை. நாம் நம்முடைய வார்த்தையின் மூலமாகவோ அல்லது நடக்கையின் மூலமாகவோ இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்காதபடி மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். இந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் இவனுக்கு நலமாயிருக்கும் என்று ஆண்டவரால் வகை பிரிக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்க நான் விரும்பவில்லை. அடுத்து யூதாசின் மாயமாளத்தை 25 வசனத்தில் பார்க்கிறோம். அவன் அவரை காட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறான், ஆனாலும் அவன் ரபி நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். சில ஜனங்கள் மிகவும் சாமர்த்தியமாய் இயேசுவை அந்தரங்கத்திலே ரகசியமாக காட்டி கொடுத்து விட்டு, அதாவது ஏற்கனவே 30 வெள்ளிக்காசுகளை பெற்றுவிட்டு, பின்னர் தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே உட்கார்ந்து கொண்டு அப்பம் பீத்துக் கொண்டு எல்லா விதங்களிலும் ஒரு விசுவாசியைப் போலவே நடித்துக் கொண்டு இருப்பது சாத்தியமே. சுத்த மாய்மாலக்காரர்கள். அவர்கள் மற்றவர்களைப் போலவே கிறிஸ்தவ பாஷையில், ஆண்டவரே அது நானோ என்பார்கள். அதிலே மாய்மாலம் இருக்கிறது. கடந்த 2000 வருடங்களாக கிறிஸ்தவ சபையை பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாவங்களை பார்க்கிறீர்கள். பணத்திற்காக இயேசுவை காட்டிக் கொடுப்பதும் மாய்மாலமும் யூதாஸ் காரியத்தோடு அங்கே தொடங்குகிறது. அப்படிப்பட்டவர்கள் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் 26 வசனம், இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பிட்ட அப்பமானது நொறுக்கப்பட்ட இயேசுவின் சரீரத்தை குறிக்கிறது. இது உங்களுக்காய் பிட்கப்பட்ட என்னுடைய சரீரம். அப்பொழுது இயேசுவின் மாம்ச சரீரமானது பிட்கப்படவில்லை. ஏன்? சிலுவையில் கூட அவருடைய சரீரமானது பிட்கப்படவில்லை. 5 இடங்களில் மட்டும் குத்தப்பட்டிருந்தது, ஆனால் முழுவதும் பிட்கப்படவில்லை. உங்களுக்காய் பிட்கப்பட்ட என்னுடைய சரீரம் என்பதன் மூலம் என்ன சொல்கிறார்? அவருடைய சரீரத்திற்குள் உள்ளே ஏதோ ஒன்று 33.5 வருடங்களாய் உடைக்கப்பட்டது. அது அவருடைய சுய சித்தம். பாருங்கள், நம்முடைய சரீரத்தை வைத்துக் கொண்டு நாம் அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் அடிப்படையாக நாம் சொல்ல முடியும், நாம் நம்முடைய சரீரத்தை கொண்டு நம்முடைய சித்தத்தை செய்ய முடியும் அல்லது தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். நாம் செய்யும் எல்லாவற்றிலும் நாம் நம்முடைய சித்தத்தை செய்கிறோம் அல்லது தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம். ரோமர் 12:1 வேதம் சொல்கிறது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்ததாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:1-2. எனவே சரீரத்திற்கும் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை செய்வதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இது நம்முடைய சரீரத்தை ஒப்புக் கொடுப்பதில் ஆரம்பித்து பின்னர் இறுதியாக தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை செய்வதில் முடிகிறது. ஆக இயேசு தன்னுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுத்தார். எபிரேயர் 10:5 வாசிக்கிறோம், ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினேன், தேவனே உம்முடைய சித்தத்தின் படி செய்ய இதோ வருகிறேன். இதை வேறு வார்த்தைகளில், என் பிறப்பு முதலே இந்த சரீரத்தில் உம்முடைய சித்தத்தை மட்டும் செய்வேன் என்று சொல்கிறார். எனவே தேவனுடைய சித்தத்தை இந்த சரீரத்தில் செய்வதற்கு அந்த சரீரத்தில் உள்ள ஏதோ ஒன்று தொடர்ச்சியாக உடைக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. அது நம்முடைய சித்தம். இதுதான் அனுதினமும் நாம் சிலுவையை சுமக்க வேண்டும் என்பதின் அர்த்தம். உங்களுக்காய் பிற்கப்பட்ட என்னுடைய சரீரம் என்று அவர் சொன்ன பொழுது அவர்களால் அதை முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியவில்லை. கடைசி ராப்போஜனத்தில் யோவான் சுவிசேஷம் 16 இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, பிற்பாடு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று அர்த்தம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வருகைக்கு பின் இதை நாம் புரிந்து கொள்கிறோம். உடைக்கப்படுதல் என்பது உள்ளான ஒன்று. உங்களுக்காய் பிற்கப்பட்ட என்னுடைய சரீரம். எனவே இப்படித்தான் நாமும் அப்பம் பிற்குதலில் பங்கேற்கும் பொழுது சொல்கிறோம், என்னுடைய சரீரத்திலும் கூட என்னுடைய சித்தம் உடைப்பட விரும்புகிறேன், நான் உம்முடைய சித்தம் செய்ய விரும்புகிறேன். இதுதான் அதனுடைய அர்த்தம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். நீங்கள் பாருங்கள், அவர் அப்பத்தை எடுத்து நன்றி சொன்னார், பின்பு பீத்தார், பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து நன்றி சொன்னார். சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு நன்றியுள்ள ஆவி இருந்தது. இயேசு சென்ற வழியை பார்த்த எந்த ஒரு சீஷனும் சிலுவையின் பாதையில் செல்லும் போது ஒரு நன்றியுள்ள ஆவியை உடையவனாய் இருப்பான். ஏனென்றால் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். விசுவாசிகள் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை அனுபவிப்பதில்லை. ஏனெனில் அவர்கள் இப்படிப்பட்ட வழியாக செல்ல விரும்புவதில்லை. சிலுவையின் வழியை ஒரு மரணத்தின், சோர்வின், வெறுக்கத்தக்க வழி என்று நினைக்கிறார்கள். இல்லை, நாம் சரியாக பார்க்க முடிந்தால் இது ஜீவனுக்குரிய வழி. இதைத்தான் நாம் அப்பம் பிற்கும் போது இதற்கு சாட்சி அளிக்கிறோம். பாத்திரத்தை அவர் எடுத்த போது, பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாயிருக்கிறது என்றார். இங்கே ரத்தத்தின் அர்த்தத்தை பார்க்கிறோம். இந்த பாத்திரமானது சிலுவையில் சிந்தப்பட போகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிக்கிறது. மற்றும் அவர் இதை உடன்படிக்கையோடு சம்பந்தப்படுத்துகிறார். பழைய உடன்படிக்கையில் விலங்குகளின் ரத்தமானது வாசஸ்தலத்தின் மேலும் பலிபீடத்தின் மேலும் தெளிக்கப்பட்டது. இங்கு மறுபடியும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன், மற்றும் அதை என்னுடைய ஜீவனை நான் கொடுப்பதனாலும் என் ரத்தத்தை சிந்துவதனாலும் ஏற்படுத்துகிறேன். பாவம் மன்னிப்பிற்கென்று சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ரத்தம். பழைய உடன்படிக்கையில் பாவமானது மூடப்பட்டது. சங்கீதம் 32 சொல்கிறது, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆனால் புதிய உடன்படிக்கையில் பாவமானது மூடப்படவில்லை, அது சுத்திகரிக்கப்படுகிறது. நான் இரத்தத்தின் கீழாக இருக்கிறேன் என்கிற பாடல்களை பாடக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள். அது பழைய உடன்படிக்கையின் வெளிப்பாடு. சங்காரத்தின் தூதன் அவர்கள் வீடுகளுக்குள் வராதபடி அவர்கள் இரத்தத்தை வாசல் கதவிலே பூசுவார்கள். அதனால் அவர்கள் இரத்தத்தின் கீழ் இருந்தார்கள். ஆனால் இன்று நான் இரத்தத்தின் கீழ் இல்லை, இரத்தம் எனக்கு மேலேயும் இல்லை, இரத்தம் என்னை மூடக்கூடவில்லை, ஆனால் என்னை சுத்திகரிக்கிறது. எனவே ஒருபோதும் இவ்வாறு இரத்தத்தின் அடியிலோ அல்லது இரத்தத்தினால் மூடப்படுவதை குறித்தோ பேசாதீர்கள், ஆனால் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுவதை குறித்து பேசுங்கள். ஆகவே இதுதான் புதிய உடன்படிக்கை, இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுதல். ஆகவே இதுதான் புதிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய ஒவ்வொரு துளி இரத்தமும் சிந்தப்பட்டது. பாவ மன்னிப்பிற்காகவும் நம்முடைய எல்லா பாவங்களை முற்றிலும் சுத்திகரிப்பதற்காகவும் சிந்தப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பாவத்தை குறித்த ஒரு புதிய மனப்பான்மை. இதைத்தான் புதிய உடன்படிக்கை சொல்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க என்ன ஒரு விலைக்கிரயம் செலுத்தப்பட்டது என்று நினைத்து பார்க்கிறேன். அது ஆடு மாடுகளின் ரத்தம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எனவே நான் பாவத்தை மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்கிறேன். எனவே அப்பம் பிற்பது என்பது மிகவும் அர்த்தம் உள்ளது. அது ஏதோ நாம் சுலபமாக எடுத்துக் கொள்ளக்கூடிய காரியம் இல்லை. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த முழு காரியத்தையும் தீவிரமாக எடுத்துக் கொள்ளாமல் கர்த்தரின் பந்திக்கு வருகிறார்கள். நாம் புதிய உடன்படிக்கைக்குள் வந்த பிறகு 1 Corinthians 10 உள்ளது போல அப்பமானது உடைக்கப்பட்ட இயேசுவின் சரீரத்தை மட்டும் குறிக்கவில்லை, இன்றைய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையையும் குறிக்கிறது என்று கண்டறிகிறோம். கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள அநேக அவயவங்களை குறித்து நாம் எல்லோரும் அந்த ஒரே ஒரு அப்பத்தை தான் புசிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நான் அப்பம் பிற்கும் இந்த சரீரமான சபையோடு எனக்கு ஒரு அர்ப்பணிப்பு அல்லது பொறுப்பு இருக்கிறது. எனவே இந்த அப்பம் பீப்பதில் இரண்டு விதமான அர்த்தங்கள் உள்ளன. அதை இந்த சீஷர்கள் உணர்ந்து கொள்ள முடியவில்லை, ஏனென்றால் அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஆனால் அதை நாம் இன்று புரிந்து கொள்ள முடியும். ஆகவே கிறிஸ்துவின் சரீரமானது முதலில் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை 33.5 வருடங்களாக அவருடைய சித்தம் உடைக்கப்பட்டதை குறிக்கிறது. இரண்டாவதாக, நாம் கூட இந்த சரீரமாகிய சபையில் ஒரே அப்பத்தை பிற்கும் போது நாம் சபைக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை குறிக்கிறது. ஆக இது மறுதலிப்பதனுடைய எதிர்மாறான அர்த்தமாகும். ஒவ்வொரு விசுவாசியும் ஒன்று இயேசு கிறிஸ்து நடந்த வழியில் நடப்பதற்கு அர்ப்பணித்து சரீரமான சபைக்கு அர்ப்பணிப்போடு வாழ வேண்டும். அப்படி இல்லை என்றால் மீதம் இருக்கிற மற்றொரு வழி யூதாஸ்கரியோத்தின் காட்டிக் கொடுக்கும் வழியே ஆகும். இப்பொழுது உலகத்தில் கிறிஸ்தவனாக இல்லாத அப்பம் பிக்காத ஒரு மனுஷன் அவன் கிறிஸ்துவை மறுதளிப்பதில்லை, அவன் இயேசுவை பின்பற்றுவதாக கூட சொல்லுவதில்லை, அது பரவாயில்லை. ஆனால் ஒருவன் தன்னை கிறிஸ்தவனை போல் காட்டிக்கொண்டு இந்த வழியில் நடவாமல் இருந்தால் அவன் காட்டிக் கொடுப்பவன். பின்பு இயேசு, இது முதல் இந்த திராட்சப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆக நாம் இந்த சிலுவையை குறித்து ஒரு குறிப்பையும் இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்தும் ஒரு குறிப்பையும் பார்க்கிறோம். அதைத்தான் நாம் 1 கொரிந்தியர் 11 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பெருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 11:26, நான் கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம், அது இறந்த காலம், அவர் வருமளவும் என்பது வருங்காலம். ஆகவே அப்பம் பீப்பது பின்னோக்கி கர்த்தருடைய மரணத்தை சுட்டி காட்டுகிறது, முன்னோக்கி கர்த்தருடைய வருகையையும் சுட்டி காட்டுகிறது. அநேகர் இதை பற்றி நினைப்பதில்லை, ஏனென்றால் கிறிஸ்து வரும்பொழுது இது முடிந்துவிடும், என்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து மரித்ததை விசுவாசிக்கிறேன், அதனோடு ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இது முடிந்துவிடும் என்பதையும் விசுவாசிக்கிறேன் என்பதற்கு இது ஒரு சாட்சி. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இங்கேயும் சொல்லுகிறார், ஒரு வேளை வரப்போகிறது, அப்பொழுது என் பிதாவின் ராஜ்யம் நிறுவப்படப் போகிறது, அப்பொழுது நான் உங்களோடு பானம் பண்ணுவேன். கிறிஸ்து வரும்பொழுது நாம் புசிக்கவும் குடிக்கவும் போகிறோம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒளிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள் என்று ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை பார்க்கிறோம். சிலுவைக்கு போவதற்கு சற்று முன்பு அவர் சோகமாயிருக்கவில்லை, அவர் ஒரு ஸ்தோத்திர பாடலை பாடினார். கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் காட்டிக் கொடுக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு நாளை காலை கொலை செய்யப்படப் போகிறீர்கள் என்று தெரிந்திருந்தும் கர்த்தரை துதிக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஆவியோடுதான் நாம் சிலுவைக்கு செல்ல வேண்டும். நாம் ஸ்தோத்திர பாடலை பாடிக்கொண்டு தேவனை துதித்துக் கொண்டு சிலுவைக்கு செல்கிறோம், ஏனென்றால் தேவனுடைய பரிபூர்ண சித்தமின்றி நம் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்று நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 2 சொல்லப்பட்டபடி தேவனுடைய முன்னறிவின்படியே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். தேவனால் தீர்மானிக்கப்படாத எந்த ஒரு திட்டமும் நமக்கு நேராது, எதிர்காலத்தில் உயிர்த்தெழுதலும் உண்டென்றும் நாம் அறிவோம். ஆகவே இங்கு இயேசு கற்றுக் கொடுத்த அநேக அருமையான காரியங்கள் உண்டு, அவற்றை அப்பொழுது சீஷர்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் அதை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள முடியும். பின்பு இயேசு சொன்னார், 31 மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில் நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள், ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். இது சகரியா புத்தகத்திலிருந்து ஒரு குறிப்பு. மேய்ப்பனை வெட்டும் பொழுது மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்பது சுவாரஸ்யமானது. பிசாசானவன் எப்பொழுதும் சபையில் உள்ள மூப்பர்களையே அடிக்க முயற்சிக்கிறான் என்று நாம் இங்கு பார்க்கிறோம். ஆகவே மேய்ப்பர்களே, கவனமாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், மறுதளிக்காதீர்கள், ஆனால் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருங்கள். சிலுவையின் பாதையில் நடவுங்கள், இல்லையென்றால் உங்களுடைய தவறான மாதிரியானது உங்களுடைய மந்தைகளை சிதறடித்துவிடும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் தொடர்ந்து நம்முடைய அடுத்த பகுதியில் தியானிப்போம்.